Subhanallah. Walhamdulillah. Wa la ilaha illallah wallahu akbar. Innal hamdalillah. Nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh. Wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها wa kullu muhdatsatin bid'ah wa kullu bid'atin dalalah wa kullu dalalatin finnar amma ba'd a'udzu billahi as-samii'ul 'aliim minasy syaithaanir rajiim min hamzihi wa nafthihi wa nafthihi bismillahir rahmanir rahiim qaf wal qur'aanil majiid بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب சர்வபுகழும் அகில உலகங்கள் அனைத்தையும் படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹான ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே சொந்தமானதாகும். சாந்தியும் சமாதானமும் சலவாத்தும் சலாம் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்தொடர்ந்து அவர்களது உத்தம தோழர்கள் தாபியீன்கள் தபவு தாபியீன்கள் ஏனைய எல்லா முஸ்லீம்களான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வஅலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. الله تعالى எங்களை இந்த உலகத்தில் பிரதிநிதிகளாக ஆக்கியிருக்கிறான். இந்த பிரதிநிதித்துவத்தை நாங்கள் சரியாக செய்வதற்காக வேண்டி இதனை அழகான முறையிலே நாங்கள் நிறைவேற்றுவதற்காக வேண்டி எங்களுக்கு பல வளங்களையும் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி தந்திருக்கிறார். கடைசியில் எங்களுடைய இந்த பிரதிநிதித்துவத்தை நாங்கள் எப்படி செய்தோம் என்பதையும் அதனை செய்வதற்காக அல்லாஹு தஆலா எந்த வளங்களை எங்களுக்கு தந்திருக்கின்றானோ அந்த வளங்களை பற்றியும் அல்லாஹு தஆலா எங்களிடத்திலே கேள்விகளுக்கு கேட்டிருக்கிறான். நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு செயல்பாடுகளும் பதிவிடுவதற்கென்று ஒரு சில பொறுப்பாளிகளும் அதே போன்று அதற்கென்று ஒரு தனியான ஒரு புத்தகமும் இருக்கிறது. எனவே இந்த புத்தகத்தின் அடிப்படையில் இந்த எழுத்தாளர்கள் எங்களை பற்றி எதை எழுதினார்களோ இதன் அடிப்படையில் அல்லாஹு தஆலா நாளை மறுமை நாளில் மனித பிரதிநிதிகளாகிய எங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் கேள்வி கணக்கு கேட்க இருக்கிறார். இதனால்தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் மிக தெளிவான ஒரு எச்சரிக்கையோடு மனிதர்களுக்கு சொல்லுகின்றான், இக்தரப லின்நாஸ் ஹிஸாபுஹும் வஹும் ஃபீ கஃப்லத்தின் மாரிதூன். மனிதர்களுக்கு அவர்கள் கேள்விகளுக்கு கேட்கப்படக்கூடிய நாள் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது, ஆனால் மனிதர்கள் அந்த விடயத்திலே பொடுபோக்காக பராமுகமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே இந்த கேள்வி கணக்கை யார் எதிர்பார்க்கின்றார்களோ இதற்கு தயாராகக்கூடிய வகையில் யார் தன்னுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்கின்றார்களோ ஒவ்வொரு செயலையும் செய்கின்ற பொழுது இந்த கேள்வி கணக்கை முன்னிலைப்படுத்தி அந்த செயல்களை செய்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அதற்கான பதிலை கொடுப்பதற்கு தயாராகி கொண்டிருப்பார்கள். ஆனால் அந்த கேள்விகணக்கை பற்றி நம்பாதவர்கள், அதை பற்றி கணக்கெடுக்காதவர்கள், அதனை எதிர்பார்க்காதவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது, நாங்கள் எந்த பாதையிலே போய்கொண்டிருக்கிறோம், நாங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் சரிதானா பிழைதானா என்பதை பற்றியெல்லாம் அவர்கள் சிந்திக்கவே மாட்டார்கள். இவர்களை பற்றி தான் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், அவர்கள் எப்படியானவர்கள் என்றால், இன்னஹும் கானு லா யர்ஜுன ஹிஸாபா, மறுமை நாளில் தன்னை படைத்த அல்லாஹ்விடத்திலே தான் கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கிறது என்பதை கூட எதிர்பார்க்காத மனிதர்களாக அந்த மனிதர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். எங்களுடைய வசனங்களையும் அத்தாட்சிகளையும் அவர்கள் பொய்ப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் நாங்கள் ஒரு பதிவேட்டிலே கணக்கிட்டு வைத்து கொண்டிருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். எனவே நாங்கள் இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா சொற்ப காலம் எங்களை அனுப்பிய பிரதிநிதிகள் நாங்கள். அதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா எங்களுக்கு பல வளங்களை தயார் செய்து தந்திருக்கிறான். நாங்கள் பார்ப்பதற்காக கண்களையும் காதுகளையும் உள்ளங்களையும் கைகளையும் கால்களையும், இந்த உலகத்திலே ஜீவிப்பதற்காக வேண்டி உணவுகளையும் ஆகாரங்களையும், அதே போன்று காற்றையும் நெருப்பையும் அல்லாஹு தஆலா எங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறான். எதற்காகவென்றால், இந்த வளங்களை பயன்படுத்தி வாழ்ந்துவிட்டு அதற்கான கணக்குகளை அவனிடத்திலே கொடுக்க வேண்டும் என்பதற்காக. எனவே ஒவ்வொரு முஸ்லிமுடைய சிந்தனையும் எப்படி இருக்க வேண்டும் என்றால், வெளி தோற்றத்தை மறந்துவிட வேண்டும். வெளியிலே மனிதர்கள் செய்யக்கூடிய அந்த தோற்றங்களையும் அந்த அமைப்புகளையும் மறந்துவிட வேண்டும். நாங்கள் செய்யக்கூடியது அல்லாஹுக்கு திருப்தியானதாக இருக்கிறதா என்பதை மட்டுமே நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏனெனில் அல்லாஹ் சொல்கிறான், யா ஐயுஹல் இன்ஸான், மனிதனே, இன்னக காதிஹுன் இலா ரப்பிக கதஹம் ஃபமுலாகை, நிச்சயமாக நீ உன்னுடைய ரப்பை நோக்கி நீ ஒரு நாளைக்கு விரட்டி அடிக்கப்பட இருக்கிறாய். அந்த நேரத்தில் நீ அவனை சந்திக்க வேண்டியிருக்கிறது. ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பியமீனி, எவருடைய வலக்கரத்திலே அவருடைய பட்டோலை கொடுக்கப்படுகின்றதோ, ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிஸாபன் யஸீரா, அத்தகையவர்கள் மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் மிக இலகுவான முறையிலே கேள்வி கணக்குகள் கேட்கப்பட்டு அவர்கள் சுவர்க்கத்துக்கு அனுப்பிவிடுவார்கள். சுவர்க்கத்துக்கு அவர்கள் அனுப்பப்பட்டு விடுவார்கள். வயன்கலிபு இலா அஹ்லிஹி மஸ்ரூரா, மறுமையிலே சுவனத்திலே இருக்கக்கூடிய தன்னுடைய குடும்பத்தை நோக்கி அவர்கள் சந்தோஷமாக செல்வார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். யார் இவர்கள்? அல்லாஹுடைய கேள்விகணக்கை எதிர்பார்த்து அதற்கு ஏற்றால் போல் தங்களுடைய அமல்களை அமைத்துக் கொண்டவர்களுடைய நிலைமை இப்படித்தான். மறுமை நாளில் இலகுவான முறையிலே அவர்களுடைய கேள்விகணக்குகள் இருக்கும். ஏன்? செய்ததெல்லாம் நியாயமான செயல்கள், செய்ததெல்லாம் சரியான செயல்கள், வஞ்சகம் இல்லாத செயல்கள், கரடு முரடு இல்லாத செயல்கள், அல்லாஹுக்கு அஞ்சிய செயல்பாடுகள், இவைகள் இருப்பதன் காரணமாக மறுமை நாளில் அவருடைய கேள்வி கணக்குகள் எல்லாம் அவருக்கு இலகுவாக இருக்கும். அல்லாஹு தஆலா இன்னொரு இடத்திலே சொல்கிறான், யௌமைதின் தோரதூன லா தஃபா மின்கும் ஹாஃபியா, மறுமை நாளில் நீங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே எடுத்து வரப்படுவீர்கள். அந்த நேரத்தில் அந்த அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய எந்த ஒரு விஷயமும் மறைந்திருக்காது. அது எப்படிப்பட்ட, எவ்வளவு மறைவான, எவ்வளவு வெளிப்படையான, எவ்வளவு நுட்பமான ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த நாளில் அந்த அல்லாஹுக்கு உங்களுடைய எந்த ஒரு விஷயமும் மறைந்திருக்காது. ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பியமீனி, யாருக்கு அவருடைய வலக்கரத்திலே பட்டோலை கொடுக்கப்படுகின்றதோ, ஃபயகூலு ஹாஉ முக்ரஉ கிதாபியா, உடனே அவர்கள் சொல்லுவார்கள், இதோ என்னுடைய பட்டோலையை எடுத்து பாருங்கள், மிக நன்றாக இருக்கிறது, நான் வெற்றியடைந்து விட்டேன் என்ற சந்தோஷத்திலே தன்னுடைய பட்டோலை அடுத்தவர்களுக்கு எடுத்து காட்டக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய வாசகம் என்ன? இன்னி அன்னி முலாக்கின் ஹிசாபியா. இவர்கள் யார் என்றால், அவர்கள் அன்றைய மறுமை நாளிலேயே சொல்லுவார்கள், நான் என்னுடைய ரப்பை நான் சந்திப்பேன் என்பதையும், அதே போன்று என்னுடைய கேள்விகணத்தை நான் கணக்குகளை நான் சந்திப்பேன் என்பதையும் நான் எதிர்பார்த்திருந்தேன் என்று அவன் சொல்லுவான். இவனுக்குத்தான் மறுமை நாளிலே வலது கையிலே பட்டோலை கொடுக்கப்படுகிறது. இவன் நல்ல சந்தோஷமான வாழ்க்கையிலே மறுமை நாளிலே இருப்பான். அதே நேரத்தில் வாம்மாமன் ஊத்திய கிதாபஹு விஷிமாலி, எவனுடைய இடது கையிலே அவனது பட்டோலை கொடுக்கப்படுகின்றதோ, எனக்கு இந்த பட்டோலை கொடுக்கப்படாதிருக்க வேண்டாமா என்று அவன் கேட்பான். அவனுடைய விஷயம் என்ன? வலம் அதிரிமா ஹிசாபியா, எனக்கு இப்படி ஒரு கேள்வி எனக்கு இருக்கிறது, இப்படி ஒரு விசாரணையை நான் சந்திப்பேன் என்பதை அறியாமல் நான் இருந்திருந்தேனே என்று அவன் சொல்லுவான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே சுபசோசனமான நல்ல வாழ்க்கை அடைபவனுக்கும் இழிவான நரக வாழ்க்கை அடைபவனுக்கும் இடையிலே உள்ள வித்தியாசம் என்னவென்றால், நல்ல வாழ்க்கை அடைபவன் தன்னுடைய கேள்விகளுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். அதே நேரத்தில் மறுமை நாளில் இழிவான வாழ்க்கையை அடைய இருப்பவன் தன்னுடைய கேள்விகணக்கை பற்றி தனக்கு எந்த ஒரு கணக்கும் இல்லை. நான் மதுவிலே ஈடுபட்டாலும் சரி, வட்டியிலே மூழ்கினாலும் சரி, எந்த பாவத்திலே நான் ஈடுபட்டாலும் சரி, தன்னை பற்றி எந்த ஒரு கணக்கும் அவனிடத்திலே இல்லை, தனது விசாரணையை பற்றி எந்த ஒரு நம்பிக்கையும் அவனிடத்திலே இல்லை. இதுதான் நல்லவர்களுக்கும் வெற்றியாளர்களுக்கும் அதே போன்று தோல்வி அடையக்கூடியவர்களுக்கும் இடையிலே வித்தியாசமாக இருக்கிறது. இந்த ஏட்டை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய அந்த பதிவேட்டை அவனுடைய கழுத்திலே நாங்கள் தொங்க விட்டிருக்கிறோம். மறுமை நாளில் அந்த ஏட்டை அவனுக்கு அப்படியே விரிக்கப்பட்ட ஏடாக அவனுடைய கையிலே நாங்கள் கொடுத்து விடுவோம். ஏன் கொடுக்கிறோம்? அவனுடைய கையிலே அந்த பட்டோலையை நாங்கள் ஏன் கொடுக்கிறோம் என்றால், கொடுத்து நாங்கள் சொல்லுவோம், இக்ரா கிதாபக்கஃபா பிநஃப்சிகல் யௌம அலைக ஹசீபா, உன்னுடைய இந்த பட்டோலையை நீயே வாசித்துப்பார், அதை நீயே படித்துப்பார், உன்னை நீயே கேள்வி கணக்கு கேட்டுக்கொள்வதற்கு சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கு இதுவே உனக்கு போதுமானது என்று அவனத்திலே அது சொல்லப்படும், கொடுத்து சொல்லப்படும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே நாங்கள் யாராக இருந்தாலும் சரி, எங்களுடைய ஒரு பதிவேடு எங்களுடைய கழுத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிறது. நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளும் ஒவ்வொரு செயல்பாடுகளும் இந்த உலகத்திலே எந்த பாகத்திலே போய் நின்று கொண்டு அது செய்தாலும் அந்த பதிவேட்டிலே அது பதியப்படாமல் இருக்காது என்பதை அல்லாஹு தஆலா மிக தெளிவாக சொல்லுகிறான். இந்த உலகத்திலே நியாயம் அநியாயம் சிலவருக்கு தெரியாது. குழப்பம் செய்பவர்கள் கூட நாங்கள் சீர்திருத்தவாதிகள் என்று சொல்லிவிடுவார். ஆனால் மறுமை நாளை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா அந்த பதிவேட்டை கொடுத்துவிட்டு சொல்லிவிடுவான், நீங்களே வாசித்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும் உங்களுடைய முடிவு, நீங்கள் என்ன நிலையை நோக்கி நீங்கள் போகிறீர்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் என்று அல்லாஹு தஆலா சொல்லுவார். இந்த பதிவேட்டின் பதிவுகளை பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, வலகத் ஹலக்னல் இன்சான், நிச்சயமாக மனிதர்களை நாங்களே படைத்திருக்கிறோம், வனஅலமு மா துவஸ்விசு பிஹி நஃப்ஸு, அவனுடைய உள்ளத்திலே என்ன என்ன ஊசலாடுகிறது என்பதையும் நாங்கள் மிக தெளிவாக அறிந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் வனஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், அவனுடைய பிடரி நரம்பை விடவும் அவனுக்கு நாங்கள் சமீபத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், இத் யதலக்கல் முதலக்கியானி அனில் யமீனி வானி ஷிமாலு கைத், இரண்டு எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் அவனுடைய வலதுபுறத்திலும் அவனுடைய இடதுபுறத்திலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். மா யல்ஃபிது மின் கவுலின் இல்லா லதைஹி ரகீபுன் ஆதீத். அவன் ஒரு வார்த்தையை பேசினாலும் சரி, ஒரு மனிதன் ஒரு வார்த்தை மொழிந்தால் கூட அந்த வார்த்தையை எழுதுவதற்காக, அதனை கணக்கெடுப்பதற்காக, அந்த பதிவேட்டிலே கொண்டு வருவதற்காக இரண்டு மலக்குகள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அல்லாஹு தஆலா மிக தெளிவாக சொல்லுகிறான். எனவே எங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும், எங்களுடைய ஒவ்வொரு பேச்சுகளும், எங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் அது அல்லாஹ்வினுடைய எழுத்தாளர்களுடைய பொறுப்பிலே விடப்பட்டிருக்கிறது. அவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஏட்டை தான் மறுமையினாலே அந்த மனிதனுடைய கையிலே கொடுக்கப்படும். இந்த ஏட்டை கையிலே வாங்கியதும் பாவம் செய்தவர்கள், அநியாயம் செய்தவர்கள் எப்படியெல்லாம் புலம்புவார்கள் என்பதை பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகின்றான். வத்தரல் முஜிர்மீன யௌமஇதின், அந்த நாளில் நீங்கள் பாவம் செய்தவர்களை காண்பீர்கள். வௌலியல் கிதாப், அவர்களுடைய கையிலே பட்டோலை கொடுக்கப்பட்டிருக்கும். சொல்லுவார்கள், மா லிஹாதல் கிதாப், இந்த பட்டோலைக்கு என்ன நேர்ந்தது? லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹ. எந்த ஒரு சிறிய விடயமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பெரிய விடயமாக இருந்தாலும் சரி, இது தெளிவாக குறித்திருக்கிறது என்று அவர்கள் சொல்லுவார்கள். அவர்கள் செய்த ஒவ்வொரு செயல்களையும் அதிலே சமூகம் அளித்திருப்பதை அவர்கள் காண்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான். உங்களுடைய ரப்பு யாருக்கும் அநியாயம் செய்ய போவதில்லை, மாறாக ஒவ்வொரு மனிதனும் தனக்குத்தானே அவன் அநியாயம் செய்து கொள்கிறான். எனவே இந்த ஏட்டை பற்றி அல்லாஹு தஆலா இவ்வளவு கடுமையாகவும் தெளிவாகவும் அழகாகவும் எங்களுக்கு எச்சரிக்கின்றான். ஏனென்றால் இந்த உலகத்திலே எங்களுடைய விஷயங்கள் பதியப்படுகின்றன, அவைகள் குறிக்கப்படுகின்றன. நடவடிக்கைகளில், செயல்பாடுகளிலே ஈடுபடக்கூடியவர்கள் பார்த்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா இதனை சொல்லுகின்றான். எனவே இதன் அடிப்படையில் எங்களுடைய செயல்பாடுகளை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய இந்த ஏடுகளின் பிரகாரம் தான் நாளை மறுமை நாளிலே அல்லாஹுடைய சன்னிதானத்திலே நாங்கள் விசாரிக்கப்பட இருக்கிறோம். واقول قولي هذا واستغفر الله لي ولكم. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وبعد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எனவே மறுமை நாளில் எங்களுடைய இந்த பதிவேட்டை எங்களுடைய கையிலே நாங்கள் பெற்றதுமே எங்களுடைய வண்டவாளம் எங்களுக்கு விளங்கிவிடும். இந்த அமைப்பிலேதான், இந்த ஏட்டை எடுத்துக்கொண்டுதான் நாங்கள் மறுமை நாளிலே அல்லாஹ்வை அவனுடைய கேள்வி கணக்கிலே நாங்கள் சந்திக்க இருக்கிறோம். அந்த சூழலை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். புகாரியிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், மறுமை நாளில் உங்களில் யாரும் இருக்க மாட்டார்கள், மறுமை நாளில் அல்லாஹு தஆலா அவர்களுடைய பேசாமலே தவிர எல்லோரோடும் அல்லாஹு தஆலா பேசுவான். அல்லாஹுக்கும் அந்த அடியானுக்கும் இடையிலே எந்த ஒரு மொழிபெயர்ப்பாளரும் இருக்க மாட்டான். அல்லாஹு தஆலா நேரடியாக அந்த மனிதனோடு பேசுவான். யாரும் மொழிபெயர்ப்பதற்கும் வரமாட்டார்கள். சட்டத்தை கற்றுக் கொடுப்பதற்கு எந்த ஒரு வக்கீல்களும் அங்கு வரமாட்டார்கள். ஒவ்வொரு மனிதனும் நேரடியாக அந்த நீதவானிடத்திலே தீர்ப்பாளர்களிலெல்லாம் மிகச்சிறந்த ஒரு தீர்ப்பாளனாகிய அல்லாஹ்விடத்திலே அவர்கள் பேசுவார்கள். பயந்துரு ஐமனமின், மனிதன் தன்னுடைய வலது பக்கம் பார்ப்பான். தன்னுடைய அமல்களில் தான் எதனை முற்படுத்தி இருந்தானோ அந்த அமல்களை தவிர எந்த ஒன்றையும் அவன் காண மாட்டான். வயந்தூர் அஷ்அமின், தன்னுடைய இடதுபுறத்திலே அந்த மனிதன் பார்ப்பான். பலா யாரா இல்லாம கட்டம், தான் உட்படுத்திய அந்த செயல்பாடுகள் தான் தன்னுடைய இடதுபுறமும் இருக்கும். வயந்துரு பைன எதை, தனக்கு முன்னால் அவன் பார்ப்பான். பலா யாரா இல்ல நாரத்தில்காவதி, தன்னுடைய முகத்துக்கு நேராக நரகத்தை தவிர வேறு எந்த ஒன்றையும் அவன் காண மாட்டான். இப்படி ஒரு சூழலில், இப்படி ஒரு சன்னிதானத்திலே தான் அல்லாஹு தாலா ஒவ்வொரு அடியானோடும் நேரடியாக பேசி அவனுடைய கேள்வி கணக்குகளை விசாரிப்பான் என்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே இந்த உலகத்திலே அல்லாஹ் திரடி நரம்பை விட சமீபத்திலே இருக்கிறான் என்று சொன்னால் கூட நம்பிக்கை வருவது கிடையாது. நீங்கள் சொல்லும்போது உங்களுடைய முகத்துக்கு நேராக அல்லாஹு தாலா பார்த்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் கூட அது எங்களுக்கு நம்பிக்கை வருவது கிடையாது. நீங்கள் அல்லாஹை பார்க்காவிட்டாலும் அல்லாஹு தாலா உங்களை பார்க்கிறான் என்ற சிந்தனை எங்களுக்கு வருவது கிடையாது. இதையெல்லாம் தாண்டித்தான் மறுமை நாளில் அந்த அல்லாஹுக்கு முன்னால் நேரடியாக எங்களுடைய கைகளை கட்டி நாங்கள் அவனை சந்திக்க வேண்டியிருக்கிறது. இந்த நாளின் கேள்வி கணக்குக்காக உள்ளத்திலே உள்ளதையும் வெளிப்படையான அனைத்தையும் அறிந்த அந்த அல்லாஹுடைய கேள்வி கணக்குக்காக நாங்கள் தயாராக இருக்கிறோமா, அல்லது மனிதர்களுக்கு கேள்வி கணக்கு கொடுத்து மழுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோமா என்பதை ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு பாவத்தையும் வலப்பக்கமும் இடப்பக்கமும் பார்த்துவிட்டு யாராவது பார்க்கிறார்களா என்று பார்த்துவிட்டு அந்த செயலை செய்யக்கூடிய மனிதர்கள் மேலிருந்து கொண்டு அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்பதை மறந்துவிட்டார்கள். அதே போன்று தங்களுடைய வலப்புறத்திலும் இடதுபுறத்திலும் மனக்குமார்கள் இருந்து கொண்டு குறித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் மறந்துவிட்டார்கள். அதே போன்று தங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் குறிக்கப்படுகிறது என்பதை அவர்கள் மறந்துவிட்டார்கள். ஏன், தங்களுடைய உடல் உறுப்புகளில் கூட அவர்கள் மறந்துவிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளில் ஒரு அடியான் சந்திக்கக்கூடிய மிக இழிவான ஒரு நிலையை பற்றி சொன்னார். அல்லாஹு தாலா மூன்று தரப்பினரை அழைத்து விசாரிப்பான். விசாரித்து கேட்பான், உங்களுக்கு பல வளங்களை நான் உங்களுக்கு தந்தேன், நீங்கள் என்னை நம்பினீர்களா, என்னுடைய விசாரணையை எதிர்பார்த்தீர்களா? முதல் இரண்டு தரப்பினரும் சொல்லிவிடுவார்கள், இல்லையா அல்லாஹ், நாங்கள் மறந்துவிட்டோம், உன்னை சந்திப்பது நாங்கள் எதிர்பார்க்கவில்லை என்று அவர்கள் சொல்வார்கள். அல்லாஹு தாலா ஒரே பதிலாக சொல்லிவிடுவான், நீங்கள் என்னை எப்படி மறந்தீர்களோ அன்று அதே போன்று இன்று நான் உங்களை மறந்துவிட்டேன், எல்லோரும் சொல்லுங்கள் நரகத்திற்கு. மூன்றாவது ஒரு தரப்பினர் வருவார்கள், அவர்களை அல்லாஹு தாலா விசாரிப்பான். இதே கேள்வியை கேட்பான், என்னுடைய கேள்விகளுக்கு நம்பினீர்களா? உடனே அவர்கள் சொல்லக்கூடிய பதிலை பாருங்கள். பயக்கூன், அவர் சொல்லுவார், யா ரப்பி, என்னுடைய ரப்பே, ஆமன் துபிக்க, உன்னை நான் விசுவாசித்தேன், ஒபி கிதாபிக்க, உன்னுடைய வேதத்தையும் நான் விசுவாசித்தேன், ஒபி ருசுலிக்க, உன்னுடைய தூதர்களையும் நான் விசுவாசித்தேன், வசல்லைத்து, அதே போன்று நான் ஐவேளை தொழுகையும் தொழுவேன், வசந்து, அதே போன்று நோன்புகளையும் நான் நோற்றிருக்கிறேன், அதே போன்று இன்னும் பல சதகாக்களையும் நான் உனக்காக வேண்டி செய்திருக்கிறேன் என்று சொல்லி, தன்னால் முடிந்த அளவு எவ்வளவு நன்மைகளை அந்த அல்லாஹ்விடத்திலே அவனால் சொல்லிக்காட்ட முடியுமோ அந்த அமல்களை எல்லாம் அல்லாஹ்விடத்திலே அவன் சமர்ப்பிப்பான். சமர்ப்பித்து முடிந்ததும் அல்லாஹுத்தால அவனிடத்திலே சொல்வான், ஹா ஹுனா இதன், அப்படி என்றால் கொஞ்சம் பொறு என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சும்மா யுகாலு லஹு அன் நபஅத்து ஷாஹிதனா அலைக், அந்த அடியானுக்கு முன்னால் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், இப்பொழுது உனக்கு எதிரான சாட்சிகளை நாங்கள் எழுப்ப இருக்கிறோம், அவைகளை நாங்கள் உருவாக்க இருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லுவான். உடனே வயத்த ஃபக்கரு ஃபீ நஃப்ஸி, அந்த மனிதன் சிந்திப்பான், எனக்கு எதிரான மன் தல்லதி யஷ்ஹது அலைய, எனக்கு எதிரான சாட்சிகள் யார் இருக்கிறார்கள் என்பதை அந்த மனிதன் அந்த நேரத்திலே அவன் யோசிப்பான். உடனே அல்லாஹு தஆலா ஃபயுஹ்தமு அலா ஃபீஹி, அவனுடைய வாயிலே பூட்டை போட்டு விடுவான், வயுகாலு லிஃபஹ்திஹி வலஹ்மிஹி, அவனுடைய தொடையை பார்த்து சொல்லப்படும், அதே போன்று வலஹ்மிஹி, அவனுடைய சதையை பார்த்து சொல்லப்படும், வயமாமிகி அவனுடைய எலும்புகளை பார்த்து சொல்லப்படும். நீங்கள் எல்லாம் பேசுங்கள், இவன் செய்த இந்த செயல்கள் பாடுகள் அனைத்தையும் நீங்கள் அப்படியே கொட்டுவிடுங்கள் என்று அந்த உறுப்புகளை பார்த்து சொல்லப்படும். என்ன நடக்கும்? அவனுடைய சதைகளும் அதே போன்று அவனுடைய தொடையும் அதே போன்று வயலாமு அவனுடைய எலும்புகளும் வியாமலிகி அவன் செய்த ஒவ்வொரு செயல்பாடுகளையும் இன்ன இந்த இடத்திலே இப்படி செய்தான் என்ற அனைத்து விவரங்களையும் மிக தெளிவாக அல்லாஹுடைய முன்னிலே சமர்ப்பித்துவிடும். ஏன் அல்லாஹுத்தாலே இந்த சாட்சிகளை ஏற்படுத்தி இருக்கிறான் என்பதை பற்றி அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது சொன்னார்கள், மனிதன் தன்னை பற்றி பொய்யான காரணங்களை அல்லாஹிடத்திலே சமர்ப்பிக்க கூடாது என்பதற்காக வேண்டித்தான் என்று சொல்லிவிட்டு, இது யாருக்கு இந்த நிலைமை ஏற்படும் என்றால், வதாலிகல் முனாஃபிக் அவன்தான் நயவஞ்சகன், இவனுடைய விஷயத்திலேதான் அல்லாஹு தாலா கடுமையாக கோபப்படுகிறான் என்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே மனிதர்களில் இப்படியும் சிலர் இருப்பார்கள், எல்லாவற்றையும் நம்பி இருப்பார்கள், அமல்களிலே ஈடுபட்டிருப்பார்கள், ஆனால் அவர்களுடைய செயல்பாடுகள் இங்கொன்று அங்கொன்றுமாக இருப்பதன் காரணமாக மறுமை நாளில் அவருடைய ஒவ்வொரு உறுப்புகளும் அல்லாவிடத்திலே சாட்சி சொல்லக்கூடிய உறுப்புகளாக இருக்கும். யாருக்கும் தெரியாமல் பாவம் செய்கின்றோம் என்று அவர்கள் நினைப்பார்கள், யாருக்கும் தெரியாமல் வலப்புறமும் இடப்புறமும் பார்த்துவிட்டு சாராய கொட்டகைக்குள் நுழையக்கூடியவர்கள் இருப்பார்கள். அவர்கள் மறந்து விட்டார்கள் தனக்கு கண் இருக்கிறது என்பதையும், தனக்கு கைகள் இருக்கிறது என்பதையும், தனக்கு தொடைகள் இருக்கிறது, சதைகள் இருக்கிறது என்பதையும் அவர்கள் மறந்து விட்டார்கள். நாளை மறுமை நாளில் இந்த உடல் உறுப்புகள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே இந்த மனிதருக்கு எதிராக சாட்சிகள் சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இவருடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதை ஒவ்வொரு மனிதனும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த கேள்வி கணக்கிலே சரியான முறையிலே கேள்விக்குரிய பதில்களை கொடுத்து இலகுவான அந்த கேள்வி கணக்கை நாங்கள் நிறைவேற்றி மறுமை நாளில் அல்லாஹ்வின் அந்த சுவனத்தை பெறுவதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் தௌஃபிக் சிவானாக. واقول قولي هذا استغفر الله الحمد لله والصلاه والسلام على رسول الله محمد بن عبد الله وبعد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد ஜும்மாவில் வந்து எங்களுடைய பதிவேடுகள் சம்பந்தமாகவும், அதே போல அந்த பதிவேடுகள் விஷயத்தில் அல்லாஹு தஆலா எங்கள்கிட்ட கேட்கக்கூடிய கேள்விகள் சம்பந்தமான ஒரு சில விளக்கங்களை பார்த்தோம். இது சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் இருக்குது, அதில் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம்னு நினைக்கிறேன். அதாவது அல்லாஹு தஆலா எங்களை இந்த பதிவேட்டின் பிரகாரம் எங்கள்கிட்ட பல கேள்விகளை கேட்க இருக்கிறான், நாங்கள் அதுக்குரிய பதில்களை கொடுக்க இருக்கிறோம். இந்த உலகத்தில் நாங்கள் மனுஷங்கள்கிட்ட கொடுத்த பதில்கள் மாதிரி அங்கே அல்லாஹ்ட்ட நாங்கள் கொடுக்க இயலாது. ஏன்னு சொன்னால் பல குர்ஆனிய வசனங்கள் அதே மாதிரி ஹதீஸ்கள் நாங்கள் காட்டுற விஷயம் சொன்னால் அல்லாஹு தஆலா எங்களை உள்ளத்தில் இருக்கிற விஷயங்களை கூட அறியக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான். அதில் வந்து ஒரு செயலை செய்வோம், உலகத்தில் கூப்பிட்டு கேட்டால் ஏதாவது சம்பந்தம் இல்லாத ஒரு காரணத்தை சொல்லிட்டு தப்பிட்டு போயிடுவோம். ஆனால் வந்து மறுமையில் அல்லாஹு தஆலா இந்த கேள்வி கணக்குகளை கேட்குற நேரம் உண்மை எதுவோ அதை தவிர வேறு எந்த ஒன்றையும் எங்களால் சொல்ல இயலாது. அங்கே சொல்லி அது எடுபடவும் மாட்டுது, அப்படி ஒரு ஆள் சொன்னால் கூட அதை சேர்த்து அவர் குறிக்கப்பட்டு கடுமையான கோபத்துக்கு அவர் உள்ளாகிடுவார். அப்ப இதுக்கு ரெடியாக கூடிய மாதிரி தயாராக கூடிய மாதிரி தான் எங்களோட ஒவ்வொரு விஷயங்களும் இருக்கும். இந்த கேள்விகளுக்கு இலகுவான முறையில் அமையறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு வழியை சொன்னாங்க. அந்த வழியை நாங்கள் எடுத்து அதை பின்பற்றணும் சொல்லி சொன்னா கூட இன்ஷா அல்லாஹ் இந்த கேள்விகளுக்குங்கிறது அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஒரு இலகுவாக ஆகக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும், அதை ஆக்கி விட்டுருவோம். அப்படி என்ன வழின்னு சொல்லி பார்க்கற நேரம் திருநிதியில 413 இலக்கத்தில் வரக்கூடிய ஒரு செய்தி, இன்ன அவ்வலமா யுஹாசபு பிஹில் அப்து யௌமல் கியாமா மின் அமலிஹி ஸலாத்துஹு. மறுமை நாள் அல்லாஹு தாலா ஒரு மனிதன்கிட்ட பல விஷயங்கள் கேட்க இருந்தாலும் முதலாவது முற்படுத்தி கேட்கிற விஷயம் என்னன்னு சொன்ன அமல்கள் விஷயத்துல அவன தொழுக சம்பந்தமாக அல்லாஹு தாலா கேட்பான். அவங்க தொழுக விஷயத்துல என்ன நாங்கள் கவனிக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்குது. தொழுகையிட உழு, அதோட நேரங்கள், அதே மாதிரி ஜமாஅத்தோட பள்ளிகளோட பள்ளியில தொடர்பாகி தொழுகிற விஷயங்கள், அதே மாதிரி தொழக்கூடிய அந்த தொழுகை ருக்கு சுஜூதுகள் பூரணமா செய்யறது, தொழுகையில ஹுஷு பயபக்தியோட உயிரோட்டமா அந்த தொழுகையை தொழுறது, இந்த மாதிரியான சில விஷயங்களை அல்லாஹு தாலா தொழுக சம்பந்தமா தான் முதலாவது அடியார்கள்ட்ட கேட்பான். அப்ப இந்த தொழுக சம்பந்தமா கேட்கற நேரம் தொழுக சரியா இருந்துன்னு சொன்னா, அது சிறப்பா இருந்ததுன்னு சொன்னா, அவன் இருந்து சிவானந்த மனிதர் நல்ல வெற்றி பெற்ற பாதுகாப்பு பெற்ற ஒரு மனிதராக ஒரு வெற்றியாளராக அவர் மாறிவிடுவார். இப்ப தொழுகை விசாரிப்பான் அல்லாஹ்வுத்தால் தொழுக நேரம் வக்தி, அதே மாதிரி ஜமாத்தில தொழுகிற விஷயங்கள் இதெல்லாம் சரியா இருக்குதுன்னு சொல்லி சொன்னா வந்து மற்ற விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ்வுத்தால பெருசா எடுக்க மாட்டான். அதே நேரத்தில் ஒரு ஆள் இருக்கிறார் பயின் ஃபஸதத், அவர் தொழுகையில சரியான மோசடிகள் இருக்குது, சரியா டைம் வக்திகளை பேணையில உது விஷயங்களை சரியா அவர் அமைச்சு கொள்ள இல்லை, அதே மாதிரி வீட்டில் இருக்கிறார் எந்த காரணமும் இல்லாம பள்ளிக்கு தொழுகைக்கு சமூகம் அளிக்காம இருக்கிறார், அவருக்கு தொழுகையே கிடையாதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த தொழுகையை கொண்டு வந்து அல்லாஹ்கிட்ட அவர் முன் வைக்க இயலாது. ஒரு ஆளுக்கு ஒரு தொழுகையே இல்லை, அவருடைய தொழுகை அது கிடையாதுன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு சொன்னா அந்த தொழுகையை அல்லாஹ்கிட்ட எடுத்துக்கிட்டு வர இயலாது. இல்லாத தொழுகையை எப்படி கொண்டு வரது? அதே மாதிரி ஒரு ஆள் இப்படி இந்த தொழுக சம்பந்தமான விஷயங்கள்ல பொடுபோக்கு செஞ்சிருந்தா அவர் என்ன செய்வார்ன்னு சொன்னார், அவர் தோல்வியடைந்து விட்டார், அதே போல அவர் நஷ்டமடைந்து விட்டார்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப முதல் எங்களோட விசாரிக்கப்படக்கூடிய பிரதான அம்சம் இந்த தொழுகை. இப்ப தொழுகையில நான் மேல சொன்ன எல்லா விஷயங்களும் விசாரிக்கப்படும், விசாரிச்சது சரியா இருந்து சொன்னா மற்ற சில விஷயங்கள் எல்லாம் அல்லாஹால மன்னிச்சு விட்டுரும். இதை வச்சு யாரும் நினைச்சிடக்கூடாது, யாருக்காவது சரி யாராவது சரி மனிதர்கள் விஷயத்துல அநியாயம் செஞ்சு கடன்கள் கொடுக்கல் வாங்கல் அடிப்படி சண்டை பேச்சு இந்த மாதிரி எல்லாம் நடந்தா வந்து இவர் விடுபட்டுவாருன்னு சொல்லி நினைச்சிடக்கூடாது. அது வேற விஷயம், அது மனிதர்களுடைய உரிமைகளோட சம்பந்தப்பட்ட விஷயம், அது அந்த மனிதர்கள் மன்னிக்காம அந்த மன்னிப்பே கிடையாது அந்த விஷயங்களை பொறுத்தவரைக்கும். அது அல்லாமல் அல்லாத விஷயங்கள் சில சில பொடுபோக்குகள் சில தவறுகள் மனிதன் அடிப்படையில் இருந்துன்னு சொன்னா, தொழுக சரியா இருந்துன்னு சொன்னா அல்லாஹு தாலா மன்னிச்சுட்டு அவரை சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதே நேரத்தில் ஒரு ஆள் கூப்பிட்டு அல்லாத சன்னிதானத்தில் விசாரிக்கப்படுறார், விசாரிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் வந்து ரொம்ப வற்புறுத்தி வற்புறுத்தி கேள்விகள் கேட்கப்படுறாருன்னு சொல்லி சொன்னா, தோண்டி தோண்டி ஒவ்வொரு கேள்விகளும் கேட்கப்படுறான்னு சொல்லி சொன்னா அவர் ஹலாக்குன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப சில கேள்விகள் எல்லாம் தன்னை நோமலா கேட்டுட்டு விட்டுருவான். சிலவங்க என்ன செய்வாங்க, ஏதாவது அதுல ஒன்ன வச்சுட்டு இடக்கு முடக்க பதில சொன்னாங்கன்னு சொன்னா அல்லாஹால அதை குறுக்கு விசாரணை செய்வான். அதை தோணி அப்படின்னா என்ன இப்படி செய்வீங்க இப்படி என்னன்னு சொல்லி அல்லாஹால தெளிவா கேட்கிற நேரம் அவர் அழிஞ்சு கூறுவார்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப இந்த விசாரணை அல்லாஹுடைய கேள்வி கணக்குகள் அதே போல பதிவேடுகள் சம்பந்தமா நாங்க ரொம்ப கவனம் அறிக்கணும். அதுல மிக முக்கியமான ஒரு விஷயம், நாங்க எல்லாரும் பொடுபோக்கா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நாங்க உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டி இருக்குது. அதாவது எங்களுடைய குடும்ப விஷயங்கள் இருக்குதானே, எங்களுடைய பிள்ளைகள், அதே மாதிரி எங்களுடைய மனைவிகள் சம்பந்தமான விஷயங்கள் சம்பந்தமா அல்லாஹு தாலா எங்களை பொறுப்பா வச்சுக்கிறான் இந்த உலகத்துல. குன்னுக்கும் ராயின், உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள். அல்லாஹுத்தால எந்த ஒரு பொறுப்பை தந்தாலும் அது சின்னதாக இருந்தாலும் சரி பெரிய பொறுப்பாக இருந்தாலும் அதனை பற்றி அல்லாஹுத்தால கேட்பான். குறிப்பா வந்து ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய குடும்ப விஷயத்துல பொறுப்பாளிகள், அந்த பொறுப்பை பற்றி அல்லாஹுத்தால மறுமையினால விசாரிப்பாண்டி இருக்குது. அப்ப நாங்க எங்களுடைய பிள்ளைகள் வளர்ப்பு சம்பந்தமான விஷயத்துல அவங்களுக்கு நல்லது கெட்டதுகள் சொல்லிக் கொடுக்கிற விஷயத்துல, அவங்களுடைய ஒழுக்கங்கள் பேணுகின்ற விஷயத்துல முடிஞ்ச வரைக்கும் கண்காணிப்பா இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன் வஹுவ மஸ்ஊலுன் அன் ரஈயத்தின்ற ஒரு விஷயம் இருக்கிறதாரு, அந்த பொறுப்புகள் சம்பந்தமாக அவர்கள் கேட்கப்படுவார்கள் விசாரிக்கப்படுவார்கள் என்ற ஒரு விஷயம் இருக்கிறதால இங்க ஒவ்வொருவருக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. ஆனா நாங்க உலகத்தில் பிள்ளைகள் படிப்பு விஷயத்தில் நல்ல அக்கறை காட்டுறோம். அதே மாதிரி பிள்ளை எங்கேயாவது சில வேலை வாய்ப்புக்கு போனா இது நல்ல இடமா என்ன கெட்ட இடமா, வெளிநாட்டுகளுக்கு போனா இது நல்ல இடமா கெட்ட இடமா, திருப்பி அனுப்பிவிட்டாங்க என்ன நடக்கும், ஈக்கிற சூழல் எப்படி, இதெல்லாம் வந்து ரொம்ப துல்லியமா விசாரிச்சு நாங்க அனுப்பணும் பண்றோம். அதே நேரத்தில் மறுமை சம்பந்தப்பட்ட விஷயத்துல மார்க்கம் சம்பந்தமான விஷயங்கள்ல பிள்ளைகள தொழுகு சம்பந்தமான விஷயங்கள்ல வந்து ரொம்ப பொறுப்புக்காயிருக்கு. அது நாங்க கண்கூட பார்க்கிறோம், மிக தெளிவா விளங்குது. எந்த அளவுக்கு சொன்னா பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் உட்பட என்ன செய்யறாங்க, சினிமா விஷயத்துல ஈடுபடுறாங்க, சினிமா படங்களை பார்க்கிறாங்க, அதுகளை தங்களுக்கு மத்தியில கதைச்சு கொள்றாங்க, அவர்கள் அவங்கள நட உட பாவனையெல்லாம் அதை சார்ந்த விஷயங்களா இருக்குது. இதெல்லாம் நாங்க கவனிக்கிறோம். இவங்களுக்கு எப்படி இதெல்லாம் கிடைக்குது, எப்படி இதுகளை இவங்க பாக்குறாங்க, எப்படி இந்த வலைக்குள்ள சிக்கிறாங்க, இதையெல்லாம் நாங்க வந்து கவனிக்க வேண்டிய ஒரு கடமை எங்க ஒவ்வொருவருக்கும் இருக்குது. அதே மாதிரி பல தொழுகைகளுக்கு பாக்குறோம் பிள்ளைகள் சரியா வாரதில்லை. அதே மாதிரி நாங்க ஜும்மாவுக்கு சொல்லிக்கிறோம், பாத்தீங்களா இன்றைக்கு ஜும்மா தொழுகையில அது புறவெல்லாம் யார் பிள்ளைகள் இருக்கிறது, யார் உபதேசங்களை கேட்கறது, எல்லாம் பேசி விலை பேசி சத்தம் போட்டு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி ஜும்மாக்கு நாங்கள் சொல்லிக்கிறோம், ஒவ்வொரு பெற்றோரும் வந்து அவங்களோட பிள்ளைகளை பக்கத்தில் வச்சு சொல்லுங்க, ஏன்னா பக்கத்தில் ஜும்மாவில் கேட்குறவங்களுக்கு அதை கேட்க இயலாமல் இருக்குது அவங்களோட சத்தங்கள். இதெல்லாம் நாங்கள் சொல்லியிருக்கிறோம், ஆனால் வந்து அதில் பெற்றோர்கள் பொறுப்போக்காக இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து அல்லாஹ்விடத்தில் அவங்க கணக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்கள். இதுலாம் வந்து கணக்கு கொடுத்தா தான் அல்லாஹ்வுத்தால மறுமையிலான எங்களை சொர்க்கத்துக்கு அனுப்பி இருக்கிறான். இதெல்லாம் நாங்கள் கணக்கெடுக்காமல் வெறும் உலக விஷயங்கள்ல அவங்கள கணக்கெடுத்துக்கிட்டு அதையெல்லாம் சரியா செஞ்சு கொடுத்து போட்டு மறுமை விஷயங்கள்ல எந்த கணக்கும் இல்லாட்டி மறுமை நாள் எல்லாவிடத்துல நாங்கள் மாற்றிக்கொள்வோம். அதே மாதிரி இந்த ஜும்மா விஷயத்துல பிள்ளைகள விஷயத்துல நாங்கள் ஒரு சரியான ஒரு முடிவு எடுக்க வேண்டி இருக்குது. ஒரு பொறுப்பாளி, அதாவது மாசத்துக்கு ஒரு நாலு பேர் ஒவ்வொரு கிழமைக்கு ஒரு ஆள் முன் வந்து அவங்க வந்து அந்த பிள்ளைகளை கவனிக்கணும். ஜும்மா நேரத்திலையும் தான், அதே மாதிரி தொழுக நேரத்திலையும் தான், கடைசி அத்தகையத்தில் அவங்க வந்து சேர்ந்து கொள்ளணும். ஒரு நாலு பேர் அவங்களோட பேரை தந்தாங்கன்னு சொல்லி சொன்னா வந்து ஒரு மாசத்துல அவங்களுக்கு ஒரு டேர்ன் தான் வரப்போகுது. அவங்க அந்த பொறுப்பானில அந்த பிள்ளைகள் வெளியே போக விடாம இது பண்ணாம போயிட்டு அந்த வாகனங்களை சேதப்படுத்துறாங்க, அதுகளை செய்ய விடாம நாங்க அதுல சரியா ஒரு கண்காணிப்பா இருக்கிறதுக்கு அது உதவியா இருக்கும். இப்போ இந்த விஷயத்துக்கு கட்டாயம் ஒரு நாலு பேர் முன்வாங்க, முன்வரக்கூடியவங்க வந்து ஜவஹர் அவங்கள்ட்ட அவங்களோட பேர்களை கொடுத்துக்கணும். இது ஒரு நன்மையான விஷயம். மற்றவங்களோட ஜும்மாக்கள் பாலாகாம அவங்க ஜும்மாக்களை சரியா கேட்கறதுக்கு நாங்க செய்யக்கூடிய ஒரு முயற்சி தான் இது. இதுல வந்து முடிவான சகோதரர்கள் உள்ள பங்களிப்பு செலுத்துங்க கட்டாயமா. அடுத்தது வந்து புதுசா ஒரு ரெண்டு பேர் பயசின் இருக்கிறாங்க. ஒன்னு வந்து கொழும்பை சேர்ந்த ஒரு வாலிபர், அவர பேர் வந்து ரஷான், அவர் பயசின் ஜமாத்துல சேர்ந்திருக்கிறார். அதே மாதிரி கண்டி பேராதனியை சேர்ந்த ஒரு சகோதரர், அவரோட பேர் வந்து அமீர்கான், அவரும் பயசஞ்சு ஜமாத்தில் சேர்ந்திருக்கிறார். அதே மாதிரி கொஞ்ச நாளா மிச்ச நாளா வந்து ஜமாத்தில் இல்லாமல் இருந்தார் புத்தளத்தை சேர்ந்த அகமதுன்னு சொல்லி ஒரு சகோதரர், அவரும் திரும்ப வந்து பயசஞ்சு ஜமாத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கிறார். இவனுக்காக வேண்டி நீங்கள் துவா செஞ்சு கொள்ளுங்க. இன்ஷால்லா நாளைக்கு இஷா தொழுகையை தொடர்ந்து வாலிபர்களுக்கான ஒரு ஒன்று கூடல் வந்து நாங்கள் தயார் செய்து வச்சிருக்கிறோம். அப்போ வந்து அதில் வந்து வாலிபர்கள் கட்டாயம் வந்து கலந்து கொள்ளுங்க. போன முறை ஏற்பாடு செஞ்சது அது சரியாக ஒருத்தரும் வரையில்லை. நாளைக்கு இன்ஷால இஷா தொழுகையை தொடர்ந்து அந்த கூட்டம் இங்கே இந்த ஏத்தல மஸ்ஜிதுல் முஸ்லிமின் பள்ளியில் நடக்கும். அப்போ கட்டாயம் 15-30 வயசுக்கு உட்பட்டு ஏற்காலை குழந்தை தேலில் உள்ள வாலிபர்கள் கலந்து கொள்ளுங்க. சில உபதேசங்கள் அவங்களுக்கு செய்ய வேண்டி இருக்குது. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை அசத்தொழுகைக்கு பிறகு பெண்களுக்கான பயன் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. அதுக்கும் பெண்களை கட்டாயமா நேரத்துக்கு அனுப்பிவிங்க. நாங்கள் இப்போ கிட்டத்தில் அறிவிச்ச வந்து எங்களோட ஒரு மௌலவி ரிஸ்வின்னு சொல்லி ஒரு சகோதரர், அவங்க வந்து புலனறுவை மாவட்டம் கதிர்வலை மாணிக்கம்பட்டி பகுதியை சேர்ந்த ஒரு சகோதரர். அவங்க வந்து மதுசாக்கில் ஓடி இருக்கிறாங்க, ஹிஃபுல்லாக முடிச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து பயசிஞ்சு இஸ்லாத்தை ஏற்றிருந்தாங்கன்னு சொல்லி நாங்கள் அறிவிச்சிருந்தோம்.
அநேகமாக அவங்களுக்கு அவங்கள பற்றி யாருக்கும் தெரியாது. இப்போ அந்த சகோதரர் வந்து அவங்கள சில விஷயங்கள் எப்படி அவங்களுக்கு இந்த மார்க்கம் கிடைச்சிது சம்பந்தமான சில விஷயங்களை இப்போ சொல்லுவாங்க.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். யா அய்யுஹன் நாஸ் இத்தகூ ரப்பகும் அல்லதீ ஖லகக்கும் மின் நஃப்ஸி வாஹிதா வ஖லக மின்ஹா ஜௌஜஹா வபஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரா வநிஸாஆ வத்தகுல்லாஹா அல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. ரபி சாலி சதிரி வயசர் லி அம்ரி வஹலுல் உக்தத்தம் லிசானி யஃப்கஹு கௌலி. எல்லாம் வல்ல அல்லாஹூ நல்லடியார்களே, இந்த இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்தவரைக்கும் அல்லாஹு தஆலா எங்களுக்கு எதனை காட்டி தந்திருக்கின்றானோ, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதனை எங்களுக்கு பின்பற்றி நடக்குமாறு வலியுறுத்தியிருக்கின்றார்களோ, அதனை பின்பற்றி நடப்பவர்கள்தான் முஸ்லிம்கள் என்ற ஒரு அடிப்படை அம்சத்தை அல்லாஹு தஆலா அவனது திருமறையிலே சொல்லிக்காட்டுகின்றான். எவ்வாறு அல்லாஹு தஆலா சொல்லிக்காட்டுகின்றான் என்று சொன்னால், வலா தமூதுன்ன இல்லா வந்து முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மரணிக்க வேண்டாம் என்ற ஒரு வாசகத்தை அல்லாஹு தஆலா சூரா நிசாவிலே சொல்லிக்காட்டுகின்றான். அதே போல நாங்கள் இந்த முஸ்லிம்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற விடயத்தை கூட முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்று நாங்கள் எங்களுடைய இந்த உலகத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோமானால் அதிகமான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இஸ்லாமிய பெயர்களில் கூட அதிகமான சகோதர சகோதரிகள் வாழ்ந்து கொள்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொள்வோமானால் தௌஹீத் என்ற ஒரு அமைப்பை எடுத்துக்கொள்ளலாம், அதே போல ஜமாத்துல் இஸ்லாம் என்ற ஒரு அமைப்பை எடுத்துக்கொள்ளலாம், அதே போல தப்லீக் என்ற ஒரு அமைப்பை எடுத்துக்கொள்ளலாம். இவர்கள் என்ன அடிப்படையின் காரணமாக இவர்கள் பிளவுபட்டார்கள் என்பதை நாங்கள் அலசி பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அல்லாஹு தஆலா அவனது திருமறையில சொல்கின்றான், வலா தமூதுன்ன இல்லா வாந்து முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மரணிக்க வேண்டாம் என்ற ஒரு அடிப்படையை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். இவ்வாறு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் எங்களுடைய மக்களை பொறுத்தவரைக்கும் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், பலதரப்பட்ட அமைப்புகளாக பலதரப்பட்ட இயக்கங்களாக பிரிந்திருக்கின்றார்கள். இவ்வாறு இருக்கக்கூடியவர்கள் சுவர்க்கம் நுழைவார்களா என்ற விடயத்தை நான் சிறிய வயதிலிருந்து அலசி பார்த்தேன். அதாவது ஆரம்ப கட்டமாக ஒரு 10 வயது இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நான் தப்லீக் மதரசாவில் நான் சேர்கின்றேன். சேர்கின்ற போது கிட்டத்தட்ட அந்த தப்லீக் மதரசாவில் இருந்த வருடம் 3 வருடங்களாக இருக்கின்றது. 3 வருடங்கள் அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையினால் ஹாஃபில் முடித்ததன் பிறகு நான் கிதாப் செய்கின்றேன். கிதாப் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்திலே அந்த மதரசாக்களில் கூட்டு துவா ஓதுவார்கள். தப்லீக் மதரசாக்களை பொறுத்தவரைக்கும் கூட்டாக துவா ஓதுவார்கள். அதே போல சுபக நேரங்களில் குனூத்தை ஓதுவார்கள். நான் என்ன எங்களுடைய ஊரில் நாங்கள் வந்தோம் என்று சொன்னால், மதரசா காலங்களில் விடுமுறை காலங்களில் நாங்கள் எங்களுடைய ஊர்களில் வரக்கூடிய சந்தர்ப்பத்திலே மக்கள் கேட்பார்கள், ஆரம்பமாக எங்களுடைய ஊரில் தௌஹீத் வளர்ச்சி வந்த காலகட்டமாக இருந்தது, அந்த காலகட்டத்தில் சில சகோதரர்கள் வருவார்கள், கூட்டு துவா ஓதுவதற்கு ஆதாரம் இருக்கின்றதா என்ற விடயத்தை கேட்பார்கள். கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே நாங்கள் சொல்வோம், கூட்டாக துவா ஓதுவதற்கு ஆதாரம் இருக்கின்றது என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர்கள் கேட்பார்கள், இந்த ஆதாரத்தை காட்டுங்கள் என்று சொன்னவுடன் நாங்கள் சொல்வோம், எங்களுடைய உஸ்தாத்மார்களுடன் வந்து கேளுங்கள், எங்களுடைய ஆசிரியர்களுடன் வந்து கேளுங்கள், அவர்கள் தான் எங்களுக்கு சொல்லி தந்தார்கள் என்ற விடயத்தை நாங்கள் மதரசாவில் இருக்கக்கூடிய காலங்களிலே சொல்லுவோம். இவ்வாறு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் என்னுடைய சாச்சா அவர் ஒரு தௌஹீத்வாதியாக இருக்கின்றார், அவர் வருகின்றார், வந்து எனக்கு ஒரு ஆதாரத்தை தருகின்றார். அதாவது சூரா ஆராஃப் 7வது அத்தியாயம் 55வது வசனத்திலே ஒரு அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், உதூ ரப்பக்கும் தல்லருவான் வஹுஃபியா இன்னஹு லா யஹிப்புல் முஹ்தீன். நீங்கள் பிரார்த்தனை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹுக்கு பயந்து எவ்வாறு நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய தேவைகளை உங்களுடைய இறைச்சகனிடம் நீங்கள் கேட்டு பிரார்த்தனை செய்யுங்கள், வரம்பு மீறுவோர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். இன்று நாங்கள் பார்க்கின்றோம் அந்த கூட்டாக துவா ஓதக்கூடியவர்களுடைய நிலைமையை பாருங்கள், எவ்வாறு வரம்பு மீறுகின்றார்கள் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா சொன்ன மாதிரி செய்கின்றார்களா? கூட்டாக துவா ஓதுவார்கள், ஒரு பாட்டு மேட்டை போன்று அவர்கள் துவா ஓதுவார்கள். அது மாத்திரமல்லாமல் அவர்கள் என்ன கேட்கின்றார்கள் என்று தெரியாமல் கூட எங்களுடைய மக்கள் என்ன செய்வார்கள், ஆமீன் என்று சொல்லக்கூடிய நிலைமை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் அல்லாஹு தஆலா என்ன சொல்லி காட்டுகின்றான், உங்களுடைய தேவைகளை நீங்களே பிரார்த்தனை செய்யுங்கள் என்ற விடயத்தை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். இவ்வாறு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே நான் என்ன செய்கின்றேன் என்று சொன்னால், அந்த உஸ்தாத்மார்களுக்கு முரண்படுவதன் காரணமாக நான் தொழுகை நேரங்களை பொறுத்தவரைக்கும் நான் கையேந்த மாட்டேன். இவ்வாறு கையேந்தாமல் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் சகோதரர்கள் மாட்டி கொடுப்பார்கள், உஸ்தாத்மார்களுடன் சொல்வார்கள், இவர் கூட்டுதுவாக்கு கையேந்தாமல் இருக்கின்றார் என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் நான் அதிபருடன் நான் முரண்பட்டேன். எவ்வாறான அடிப்படையில் முரண்பட்டேன் என்று சொன்னால், இந்த கூட்டுதுவா அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்தார்களா? தொழுகைக்கு பின்னால் கூட்டாக துவா ஓதுவதற்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்தார்களா என்ற விடயத்தை நான் கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தில், எங்களுடைய ஆசிரியர் அதாவது எங்களுடைய முதிர் அதிபர் என்ன சொன்னார் என்று சொன்னால், கூட்டாக துவா ஓதுவதற்கு ஆதாரம் கிடையாது, ஓதினால் நல்லதுதானே என்ற ஒரு விடயத்தை சொல்லி காட்டினார். அதனால் நான் அவரிடம் ஒரு கேள்வி கேட்டேன். இது ரமலான் காலமாக இருந்தது. அதன் காரணமாக நான் ஒரு கேள்வி கேட்டேன், மக்கள் எல்லாம் அசர் நேரங்களில் பள்ளிகளிலே எல்லாரும் தூங்குவார்கள், தூங்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாங்கள் என்ன சொல்வோம், பள்ளியில் முஅத்தின் அதான் சொல்லக்கூடியவர் அஸ்ஸலாது கைரு மினன்னவும் என்று அந்த அசர் நேர தொழுகையில் அவர் சொல்ல முடியுமா என்ற ஒரு கேள்வியை கேட்டேன். ஆனால் நாங்கள் என்ன செய்கின்றோம், சுபஹ் நேர தொழுகையில் அஸ்ஸலாது கைரு மினன்னவும் தொழுகைக்காக அதாவது நாங்கள் பாங்க சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் அஸ்ஸலாது கைரு மினன்னவும் என்று நாங்கள் சொல்கின்றோம். இதை நாங்கள் பள்ளியில் தூங்கிக்கூடிய சகோதரர்களை நாங்கள் பார்க்கின்றோம். இவ்வாறு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் முஅத்தின் அஸ்ஸலாது கைரு மினன்னவும் என்று சொல்ல முடியுமா அசர் நேரங்களில் என்ற ஒரு கேள்வியை எங்களுடைய அதிபரிடம் கேட்கின்றேன். கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதிபர் சொல்கின்றார், அவ்வாறு சொல்ல முடியாது. காரணம் என்னவென்று சொன்னால், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு காட்டித்தரவில்லை என்று ஒரு வார்த்தையை சொல்லி காட்டுகின்றார். சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் அடுத்ததாக நான் சொல்கின்றேன், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட்டாக துவா ஓதியதற்கு எந்தவித அதாவது தொழுகைக்கு பின்னால் கூட்டாக துவா ஓதியதற்கு எந்தவித ஆதாரமும் கிடையாது. அது மாத்திரமல்லாமல் அல்லாஹு தஆலா சூரா ஆராஃப் 7வது அத்தியாயம் 55வது வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான், உங்களுடைய தேவைகளை நீங்களே கேட்டு பிரார்த்தனை செய்யுங்கள், வரம்பு மீறுவோர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்ற வசனத்தை நான் சுட்டிக்காட்டிய போது அதிபர் என்னை வெளியே அனுப்பிவிடுகின்றார். இவ்வாறு அனுப்பிவிட்டவுடன் நான் 2வது வகுப்பு வரைக்கும் தப்லீக் மதரசாவில் நான் படிக்கின்றேன். படிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் குனுத்தோதக்கூடிய சந்தர்ப்பம் எவ்வாறு வருகின்ற என்று சொன்னால், சுபஹ் நேரங்களில் குனுத்தோதுவார்கள். தொழுகைக்கு பின்னால் அல்லாஹும் ஹதினி ஃபீமன் ஹதைத் வாஃபினி ஃபீமன் ஆஃபைத் என்ற அந்த குனுத்தை ஓதுவார்கள். ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் எங்களுடைய சகோதரர்கள் என்ன செய்வார்கள் என்றால், கையை ஏந்தி துவா கேட்பார்கள், கையை ஏந்தி ஆமீன் சொல்வார்கள். ஆனால் நான் என்ன செய்ய மாட்டேன் என்றால், கையை ஏந்த மாட்டேன், கையை விட்டு விட்டு கீழே இருப்பேன். இவ்வாறு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் மாணவர்கள் அதிபருடன் போய் சொல்கின்றார்கள், இவன் கூட்டத்துவா இந்த குணத்துக்கு கையேந்தாமல் இருக்கின்றான் என்ற விடயத்தை அதிபரிடம் போய் சொன்னார்கள். சொன்ன சந்தர்ப்பத்தில் அதிபர் என்ன செய்கின்றார், அந்த மதரசாவில் நிறைய விஷயங்களை அல்லாஹுடைய உதவியினால் நான் படித்துக் கொண்டேன். எவ்வாறான அடிப்படையில் என்று சொன்னால், இந்த பித்யத் என்றால் என்ன, வழிகேடுகள் என்றால் என்ன, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தராத வழிகேடுகளை எல்லாம் தப்லீக் மதரசாவில் செய்கின்றார்கள் என்ற விடயங்களை நான் அலசி பார்க்கின்றேன். எவ்வாறான அடிப்படையில் என்று சொன்னால், குணத்தோதக்கூடிய அடிப்படையில் ஒரு ஆதாரத்தை காட்டுகின்றார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹ் நேரத்தில் குனூத் ஓதிருக்கின்றார்கள். நான் எங்களுடைய அதிபரிடம் நான் கேட்டேன், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹில் குனூத் ஓதியதற்கு ஆதாரத்தை காட்டுங்கள் என்று கேட்டவுடன் அவர் புகாரியில் வரக்கூடிய ஒரு செய்தியை தருகின்றார். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹ் நேரத்தில் குனூத் ஓதிருக்கின்றார்கள் என்று அவர் அந்த ஒரு ஒரே ஆதாரத்தை தருகின்றார். தரக்கூடிய சந்தர்ப்பத்தில் நான் என்ன செய்கின்றேன் என்று சொன்னால், அந்த செய்தியை மட்டும் பார்க்காமல் அதற்கு பின்னால் வரக்கூடிய செய்தியையும் அதற்கு முன்னால் வரக்கூடிய செய்தியும் என்ன சொல்கின்றது, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹில் மட்டும் குனூத் ஓதினார்களா அல்லது வேறு வேறு தொழுகையில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குனூத் ஓதினார்களா என்று அலசி பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில், அல்லாஹுடைய தூதர் மஹரிப் தொழுகையில் ஓதிருக்கின்றார்கள், இஷா தொழுகையில் ஓதிருக்கின்றார்கள். இவ்வாறு ஐநேர தொழுகையிலும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குனூத் ஓதியதற்கு ஆதாரம் இருக்கின்றது. ஆனால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த குனூத் ஓதினார்கள் என்ற ஒரு கேள்வியை எங்களுடைய அதிபரிடம் கேட்டேன். அல்லாஹுமா அதினி ஃபீமன் ஹதைத் வாஃபினி ஃபீமன் ஆஃபைத் என்ற குனூத்தை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்களா என்றால், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்காக வேண்டி குனூத் ஓதவில்லை என்ற விடயம் தெளிவான முறையிலே புரிந்து கொண்டது. எந்த அடிப்படையில் எதற்காக வேண்டி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குனூத் ஓதினார்கள் என்று சொன்னால், 70 ஹாஃபிர்மார் கொல்லப்படுகின்றார்கள். அதன் காரணமாக அந்த கொலை செய்த யூதர்களுக்காக வேண்டி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்கின்றார்கள். சாபம் உண்டாவதற்காக வேண்டி பதுவா செய்யக்கூடிய ஒரு காட்சியை நாங்கள் அந்த ஆதாரபூர்வமான ஹதீஸ்களில் இருந்து நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்கள், அதே போல இன்னும் சில விடயங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டால், இந்த அடிப்படையின் காரணமாக தப்லீக் மதரசாவை விட்டு என்னை வெளியேற்றுகின்றார்கள். வெளியேற்றக்கூடிய சந்தர்ப்பத்தில் நான் திரும்பவும் தௌஹீத் மதரசா ஒன்றில் நான் சேர்கின்றேன். சேரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த மதரசாவை பொறுத்த வரைக்கும் அதுல அதிகமான சகோதரர்கள் குர்ஆன் சுன்னாவை பேசுகின்றோம், குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நாங்கள் இருக்கின்றோம் என்ற கோஷத்தின் கீழாக எங்களுடைய உலமாக்கள், எங்களுடைய ஆசிரியர்கள் எங்களுக்கு பாடம் நடத்தினார்கள். இவ்வாறு நடத்தக்கூடிய சந்தர்ப்பத்தில சில விடயங்களில், அதாவது குர்ஆன் சுன்னா அடிப்படையில் அல்லாஹுடைய உதவியினால் எவ்வாறு ஆய்வு செய்ய வேண்டும் என்ற விடயங்களை எல்லாம் நான் படித்துக் கொள்கின்றேன். படித்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தில் சூனியம் சம்பந்தமாக சகோதரர் பிஜி அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்படவில்லை, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனநோய் ஏற்படவில்லை, இவ்வாறான வாசகங்களை எல்லாம் பாவித்து சூனியம் சம்பந்தமாக வரக்கூடிய அனைத்து ஹதீஸ்களையும் மறுக்கின்றார்கள், சஹீஹான ஹதீஸ்கள் அனைத்தையும் மறுக்கின்றார்கள். இந்த விடயம் எனக்கு என்ன செய்கின்றது என்று சொன்னால் மிகவும் பிடிக்கின்றது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்படவில்லை, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனநோயால் பாதிக்கப்படவில்லை என்ற அடிப்படையில் நான் எங்களுடைய மதரசாக்களில், அதாவது தௌஹீத் மதரசாவில் நான் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் உஸ்தாத்மார்களுடன் முரண்படுகின்றேன். அதே போல் நிறைய விடயங்கள் உஸ்தாத்மார்களுடன் வாதாட்டம் செய்கின்றேன். செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த மதரசா எனக்கு சரிபட்டு வராது. அதன் காரணமாக நான் என்ன செய்கின்றேன் சொன்னால், SLDJ-யில் போய் சேர்கின்றேன். SLDJ-யில் கிட்டத்தட்ட 2 வருடங்களாக தாயியாக இருக்கின்றேன். இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் SLDJ சம்பந்தமாக ஃபுல்லாக ஆய்வு செய்கின்றேன். SLDJ எந்த அளவுக்கு வழிகாட்டில் இருக்கின்றார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டதா செய்யப்படவில்லையா, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நிலையில் இருந்தார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனநோய் ஏற்பட்டதா அல்லது வேறு ஏதாவது நோய் ஏற்பட்டதா என்ற விடயங்கள் ஆய்வு செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டது சம்பந்தமாக வரக்கூடிய அனைத்து ஹதீஸ்களும் சஹீஹான ஹதீஸ்களாக இருக்கிறது. அதை நிரூபிப்பதற்காக வேண்டி குர்ஆன் வசனங்களும் கூட தெளிவான முறையிலே சொல்லி காட்டுகின்றது, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கின்றது, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டது என்ற ஹதீஸில் வரக்கூடிய அனைத்து வாசகங்களும் சஹீஹான வாசகங்களாக இருக்கின்றது என்ற விடயத்தை நான் புரிந்து கொண்டேன். அதே போல நாங்கள் அந்த SLDJ-யை பொறுத்தவரைக்கும் அதில் இருக்கக்கூடிய அனைவரும் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் ஆய்வாளர்கள் என்ற ஒரு அடிப்படையில் தான் அவர்களை நாங்கள் நினைத்துக் கொண்டிருந்தோம். உதாரணமாக ஒரு பேச்சாற்றலுடையவரை நாங்கள் எடுத்துக்கொண்டால், அவர் வீரியமாக பேசுகின்றார், அவருடைய பேச்சை கேட்பதற்கு எங்களுக்கு மிகவும் ஆர்வமாக இருக்கிறது. இந்த அடிப்படையில் நாங்கள் என்ன செய்வோம், அந்த உலமாவை நாங்கள் பின்பற்றி நடக்கக்கூடியவராக இருப்போம். இந்த உலமா நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் அனைத்துக்கும் பதிலை தரக்கூடியவராக இருக்கின்றார் என்ற ஒரு காரணத்தினால் நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னால், அந்த உலமா சொல்லக்கூடிய அனைத்து விடயங்களையும் கேட்டு நடக்கக்கூடியவர்களாக இருப்போம். இந்த அடிப்படையில் தான் நான் அந்த சூனிய விடயத்தில் அந்த தௌஹீத் மதரசாவில் ஓதக்கூடிய அடிப்படையில் எங்களுடைய உஸ்தாத்மார்களோடு முரண்பட்டேன். முரண்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த என்னுடைய கருத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள் யாரும் இருக்கின்றார்களா என்ற விடயத்தை தேடி பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் SLDJ சகோதரர்கள் செய்கின்றார்கள் என்னுடைய கருத்துக்களை ஆதரிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த அடிப்படையில் நான் SLDJ-யில் தாயியாக போய் சேர்கின்றேன். சேர்ந்து அது சம்பந்தமாக SLDJ வழிகேடு என்ற விடயத்தை தெரிந்தவுடன் அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையினால் அந்த SLDJ வழிகேட்டையும் விட்டு நான் வெளியாகி கிட்டத்தட்ட 2 வருடங்களாக குர்ஆன் சுன்னா என்றால் என்ன என்ற விடயத்தை ஆய்வு செய்து கொண்டிருந்தேன். இன்று நாங்கள் பார்க்கின்றோம், பலதரப்பட்ட அமைப்புகளாக பிரிந்திருக்கின்றார்கள். தப்லீக் என்ற ஒரு அமைப்பாக இருந்தாலும், தௌஹீத் என்ற ஒரு அமைப்பாக இருந்தாலும், அதே போல எந்தெந்த அமைப்புகளாக பிரிந்திருக்கின்றார்களோ அந்த அமைப்புகளை நாங்கள் எடுத்துக்கொண்டால், அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்ன யாருடைய கருத்தாக இருக்கின்றது என்று சொன்னால், ஒரு முஸ்லிமுடைய பண்பாக இருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், ஒரு முஸ்லிமுக்கு இருக்கக்கூடிய பண்பு என்ன என்பதை நாங்கள் தேடி பார்த்தால், தௌஹீத் என்பது ஒரு முஸ்லிமுக்கு இருக்கக்கூடிய பண்பாக இருக்கிறது, ஏகத்துவம் என்பது ஒரு முஸ்லிமுக்கு இருக்கக்கூடிய பண்பாக இருக்கிறது, தப்லீக் என்றால் என்ன என்பதை நாங்கள் அழைச்சி பார்த்தால் 40 நாள் ஜமாத் போவதும் அல்லது கூட்டுத்துவா ஓதுவதுமா என்று நாங்கள் அழைச்சி பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அது கிடையாது. தப்லீக் என்று சொல்லக்கூடிய அந்த அடிப்படையை நாங்கள் எடுத்துக்கொண்டால் எத்தி வைத்தல், நாங்கள் எதனை எத்தி வைக்க வேண்டும் என்று சொன்னால் ஏகத்துவத்தை எத்தி வைக்க வேண்டும். எந்த அமைப்பிலிருந்து நாங்கள் எத்தி வைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அழைச்சி பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் முஸ்லிம் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் அந்த ஏகத்துவ கொள்கையை எத்தி வைக்க வேண்டும் என்ற விடயத்தை இந்த ஆய்வின் அடிப்படையில் நான் புரிந்து கொண்டேன். அதே போல இந்த முஸ்லிம்களை பொறுத்தவரைக்கும் இந்த முஸ்லிம்கள் எவ்வாறு இருக்கின்றார்கள், இந்த முஸ்லிம்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படை கட்டளை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கின்றார்கள். இவ்வாறு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் நான் என்ன செய்கின்றேன் என்று சொன்னால் இந்த ஏத்தலைக்கு வருகின்றேன். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த பிரகாரம் இந்த மக்கள் இருக்கின்றார்களா, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தராத பிரகாரம் இந்த மக்கள் இருக்கின்றார்களா என்ற ஒரு அடிப்படை நோக்கமாக நான் வருகின்றேன். வந்து பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையினால் அதிகமான சகோதரர்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை எவ்வாறான அடிப்படையில் எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள், எவ்வாறான அடிப்படையில் பின்பற்றி நடக்க வேண்டும் என்ற விடயத்தை விளங்கியிருக்கின்றார்கள் என்ற விடயம் புரிகின்றது. உதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொள்வோமானால் நான் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 2 வருடங்கள் நான் வெளியாகியதன் பிறகு கிட்டத்தட்ட நான் பள்ளியிலிருந்து 8 பள்ளிகளில் மாறியிருக்கின்றேன். 2 வருடங்களுக்குள் 8 பள்ளிகள் மாறியிருக்கின்றேன். காரணம் என்னவென்று சொன்னால் நிர்வாகங்களில் உள்ள கோளாறாக இருக்கும், அதே போல நிர்வாகங்கள் செய்யக்கூடிய மோசடிகளாக இருக்கும். இதன் காரணமாக அந்த அனைத்து பள்ளிகளை விட்டு நான் வெளியாக இருக்கின்றேன். அண்மையில இந்த பள்ளியில் கூட என்ன கூப்பிட்டார்கள், அதாவது இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த தௌஹீத் பள்ளியில் கூட என்ன கூப்பிட்டார்கள், எவ்வாறான அடிப்படையில் கூப்பிட்டார்கள் என்று சொன்னால் இந்த பள்ளியில் ஆட்கள் கிடையாது, இந்த பள்ளிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது ஜமாத்துல் முஸ்லிமீன் பள்ளியாக இருக்கிறது, இந்த பள்ளிக்கு நீங்கள் வந்தீர்கள் என்று சொன்னால் மிகவும் நன்றாக இருக்கும் என்ற ஒரு காரணத்திற்காகவே இந்த பள்ளியில் கூட கூப்பிட்டார்கள். ஆனால் நான் என்ன செய்யவில்லை, இந்த பள்ளிக்கு வரவில்லை. வராமல் புத்தளத்தில் ஒரு பள்ளி இருக்கிறது, அதாவது ஹிதாயத் நகர் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் ஒரு பள்ளி இருக்கின்றது. அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் எனக்கு அந்த சத்திய மார்க்கத்தை எவ்வாறு தேட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. அதிகமான சகோதரர் வருவார்கள், ஜமாத்துல் முஸ்லிமின் சகோதரர்களாக இருந்தாலும் அல்லது வேறு வேறு வழிகட்ட கொள்கையில் இருந்த சகோதரர்களாக இருந்தாலும் அந்த பள்ளிக்கு வருவார்கள். வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஜமாத்துல் முஸ்லிமின் சகோதரர் வருவார்கள், என்னோடு வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் நான் இமாம் ஜமாத் நடாத்துவேன். இமாம் ஜமாத் நடாத்தக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர்கள் இமாமோடு சேர்ந்து தொழமாட்டார்கள், தொழாமல் அவர்கள் வெளியிலே நின்று கொண்டு பிறகு இமாம் ஜமாத் முடிந்ததன் பிறகு வந்து சொல்வார்கள். அதே போல அவர்கள் வந்தார்கள் என்று சொன்னால் அழகான முறையிலே பழகுவார்கள். பழகக்கூடியவர்கள் சலாம் எதுவும் சொல்ல மாட்டார்கள், ஆனால் நாம் சலாம் சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர்கள் பதிலே சொல்வார்கள். இது என்ன நோக்கம், இது என்ன காரணம் என்ற விடயத்தை பிறகு நான் ஆய்வு செய்கின்றேன். இது ஆய்வு செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையினால் ஒரு தெளிவான ஒரு விடயம் புரிகின்றது. ஒரு முஸ்லிமுக்கு தான் ஒரு முஸ்லீம் சலாம் சொல்ல வேண்டும், முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு சலாம் சொல்ல முடியாது, முஸ்லீம் என்ற பெயர் வாங்கிகளுக்கு நாங்கள் சலாம் சொல்ல முடியாது என்ற விடயங்களை நாங்கள் அடைச்சி பார்த்து அதிலே ஒரு தெளிவு அடைகின்றேன். அதே போல தொழுகையில் நிற்கக்கூடிய விடயத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோமானால் சிறிய வயதில் இருந்து கூட தொழுகை சம்பந்தமாகத்தான் நான் ஆய்வு செய்தேன். எந்த அடிப்படையில் என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்று சொன்னால், நீங்கள் தொழுகையில் நிற்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் சுத்ராவை வைத்து நீங்கள் தொழுங்கள், அதாவது தடுப்பை முன்னோக்கியே தவிர நீங்கள் தொழ வேண்டாம் என்ற ஒரு அடிப்படை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். இவ்வாறு நாங்கள் மற்ற பள்ளிகளில் நாங்கள் பார்ப்போமானால் சுத்ரா எங்கே இருக்கும், அவர்கள் எங்கே சொல்லுவார்கள் என்பதை நாங்கள் அழைச்சி பார்க்க வேண்டும். அன்புக்கினியவர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், நீங்கள் சுத்ரா வைக்கும் இடத்துக்கும் நீங்கள் சுஜூது செய்யும் இடத்துக்கும் இடையில் ஒரு ஆடு நடமாடும் அளவுக்கு இடைவெளி இருக்க வேண்டும் என்ற ஒரு வாசகம் ஹதீஸில் இடம்பெற்றிருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அதிகமானவர்கள் சுத்ரா எவ்வாறு வைப்பார்கள் என்று சொன்னால் ஆடு நடமாடும் அளவுக்கு கிடையாது, ஒரு யானை நடமாடும் அளவுக்கு சுத்ரா வைப்பார்கள். இவ்வாறான விடயங்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக தொழுகையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், காலோடு கால் சேர்ந்து தோளோடு தோள் சேர்ந்து நில்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். ஆனால் இன்று நாங்கள் அதிகமான பள்ளிகளில் நாங்கள் பார்க்கின்றோம், மற்றவர்களோடு காலோடு கால் சேர்ந்து நாங்கள் நிற்பதற்காக வேண்டி வைத்தோமானால் அவர்கள் காலை ஒதுக்கிக் கொள்வார்கள். காரணம் என்னவென்று சொன்னால் இவரோடு காலோடு நான் சேர்ந்து நிற்க மாட்டேன் என்ற ஒரு காரணத்துக்காக வேண்டி ஒதுக்கி வைப்பார்கள். அது மாத்திரமல்லாமல் இன்னும் சிலர் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால் வித்தியாசமான வியாக்கியானங்கள் கொடுப்பார்கள். ஒரு சிறிய பிள்ளையாக இருந்தால், அதாவது ஒரு சிறிய பிள்ளையாக இருந்தால் எவ்வாறு தோளோடு தோள் சேர்ந்து நிற்க முடியும், ஒரு பெரியவர் பக்கத்தில் நிற்கின்றார், அவருக்கு பக்கத்தில் ஒரு சிறியவர் இருக்கின்றார். இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த பெரியவரோடு தோளோடு எவ்வாறு இந்த சிறியவரோடு தோள் சேர முடியும் என்ற விடயத்தை அவர்கள் வியாக்கியானமாக பேசுவார்கள். அன்புக்கினியவர்களே, அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்று சொன்னால், செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்திருக்கின்றது. இப்போ ஒருவர் என்ன செய்கின்றார், அவர் சிறியவராக இருக்கின்றார், அவருடைய எண்ணம் எவ்வாறு இருக்கின்றது, நான் இந்த சகோதரோட தோளோடு தோல் சேர்ந்திருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணமாக இருக்கின்றது. அந்த எண்ணத்துக்கான கூலி கிடைக்கப்படுகின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்கினியவர்களே, இந்த அடிப்படையில் தான் எனக்கு அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையினால் இந்த சத்திய கொள்கை கிடைத்திருக்கின்றது என்பதை அனைத்து சகோதரரும் புரிந்து கொள்ளுங்கள். அது அல்லாமல் இன்னும் நாங்கள் இன்னொரு விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வாறு என்று சொன்னால், எங்களுக்கு எந்த விடயம் தெரியவில்லையோ, எந்த விடயம் எங்களுக்கு புரியவில்லையோ, அந்த விடயத்தை பற்றி நீங்கள் பேசவே வேண்டாம். காரணம் என்னவென்று சொன்னால், ஒருவர் என்ன செய்கின்றார், ஒரு விடயத்தை வந்து பேசுகின்றார், அவருக்கு அதற்கு எவ்வாறான மறுப்பு கொடுக்க வேண்டும், அதற்கு எவ்வாறு பதில் கொடுக்க வேண்டும் என்ற விடயம் புரியாமல் இருக்கின்றது. உதாரணமாக ஒரு விடயத்தை நாங்கள் இதை எடுத்துக் கொள்ளலாம். ஒருவர் சொல்கின்றார், எங்களுடைய இந்த முஸ்லிம் ஜமாத்தை சேர்ந்த ஒருத்தர் சொல்கின்றார், கூட்டாக துவா ஓதுவது வழிகேடு, கூட்டாக துவா ஓதுவது பித்அத், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தரவில்லை என்று ஒருவர் சொல்கின்றார். ஆனால் அது என்ன காரணத்தினால் சொல்லப்படுகின்றது, என்ன காரணத்தினால் நாங்கள் அந்த கருத்தை வைக்கின்றோம் என்ற விடயத்தை சொல்ல தெரியாமல் அவர் என்ன செய்கின்றார், அந்த கருத்தை மாத்திரம் சொல்கின்றார். நாங்கள் அந்த கருத்தை கேட்டவுடன், என்ன காரணத்துக்காக அந்த கூட்டு துவா ஓது பித்அத்தாக இருக்கிறது, அந்த கூட்டு துவா ஓது வழிகேடாக இருக்கிறது என்று நாங்கள் கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர் அந்த பதில் தர முடியாமல் செய்கின்றார் என்று சொன்னால், திண்டாடக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்கினியவர்கள், இதனால் தான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், மார்க்கத்தில் எங்களுக்கு எது தெளிவாக இருக்கின்றதோ, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விடயத்தை காட்டி தந்திருக்கின்றார்களா, அதை நாங்கள் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களிலிருந்து, அதே போல நாங்கள் ஒரு ஹதீஸை சொல்கின்றோம், இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கின்றார்கள், அதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த ஹதீஸினுடைய இலக்கத்தோடு செல்ல வேண்டும். ஆனால் சில உலமாக்கள் வருவார்கள், என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், வாய்க்கு வாரதெல்லாம் ஹதீஸ், வாய்க்கு வாரதெல்லாம் மார்க்கம் என்று சொல்வார்கள். சொல்லக்கூடிய அந்த உலமாக்களை நாங்கள் எடுத்துக்கொண்டால், அவர்கள் அந்த ஹதீஸுடைய நம்பரை சொல்கின்றாரா? சில உலமாக்கள் என்ன சொல்வார்கள் என்றால், இது புகாரில் வருகின்றது, இது முஸ்லிமில் வருகின்றது என்று சொல்வார்கள். ஆனால் அந்த முஸ்லிமில், அதே போல புகாரில் நாங்கள் தேடி பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த ஹதீஸ்கள் வராது. இன்னொரு விடயத்தை நாங்கள் இதிலே புரிந்து கொள்ளலாம். எவ்வாறு என்று சொன்னால், அந்த ரமலான் காலங்களில் எங்களுடைய சகோதரர்கள் ஆலிம் சாக்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், பள்ளிகளில் தொழில்ப்பார்கள், தொழில்க்கக்கூடியவர்கள் குர்ஆனை கையில் வைத்து பார்த்து வரக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கலாம். அதிகமான பள்ளி வாயர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், குர்ஆனை கையில் வைத்துக் கொண்டு பார்த்து ஓதுவார்கள். இதற்கு ஆதாரம் இருக்கின்றதா என்று கேட்டால், ஆதாரம் இருக்கின்றது என்று சொல்வார்கள். ஆனால் ஆதாரத்தை தாருங்கள் என்று சொன்னால், திண்டாட முடிசக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்கினியவர்களை, இந்த அடிப்படையில் தான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தை எங்களுக்கு எவ்வாறு காட்டி தந்திருக்கின்றார்களோ, அந்த அடிப்படையில் நாங்கள் பின்பற்றி நடந்தால்தான் நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா சொல்வதை போன்று முஸ்லிமாக நாங்கள் மரணிக்க முடியும் என்பதை நாங்கள் ஒவ்வொரு சகோதரர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் மிக அறிந்தவனாக இருக்கின்றான். வாஹிதவன் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.